SBS தமிழ்.
விடிந்தால் தமிழக மக்கள் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவைக்கான தேர்தலில் வாக்களிக்க உள்ளார்கள். இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நான்கு முக்கிய கட்சிகளின் கொள்கைகள் இந்த கட்சிகள் மீதான விமர்சனங்களை விவரணங்களாக்கி நாம் கடந்த நாட்களில் முன்வைத்திருந்தோம். இன்று தமிழ்நாட்டின் முக்கிய மூன்று சிறு கட்சிகள் குறித்த விவரணத்தை முன்வைக்கிறோம். முதலில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இபிஎஸ் என்று அழைக்கப்படுகின்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் அதிமுக ஒரே கட்சியாக உருவான பின்பு டிடிவி தினகரன் தலைமையில் அமைந்த புதிய அமைப்புத்தான் அமமுக. தமிழ்நாட்டில் சமீபத்திய ஆண்டுகளில் என்றுமே ஒரு கட்சிக்கு 50% அதிகமான வாக்குகள் இருந்ததே இல்லை. வெற்றி பெறும் ஒரு கட்சி தனக்கு கிடைத்த வாக்குகளால் வெற்றி பெற்றது என்பதை விட எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பிரிந்ததால் வெற்றியை தனதாக்கிக் கொண்டது என்பதே உண்மை. எனவே இன்று தமிழக அரசியல் களத்தில் அதிமுக எனும் அணி ஒருவேளை தோல்வி கண்டால் அதற்கு பெரும் காரணமாக டிடிவி தினகரன் தலைமையில் அமைந்துள்ள அமமுகவின் வாக்குகள் இருக்கும் என்றே பலரும் கணிக்கின்றார்கள். எனவேதான் அமமுக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று போராடுவதை விட அதிமுகவின் வெற்றியை தடுக்க வேண்டும் என்பதே அதன் உள்ளார்ந்த வியூகமாக உள்ளது என்கிறார் அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் கிருஷ்ணா ஆனந்த் அவர்கள்.
இந்த தேர்தலில் வந்து அவங்க எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்கிறத விட வந்து அமமுகவின் காரணமாக அதிமுக தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணி எங்க எத்தனை தொகுதிகளில் வந்து அவர்கள் வந்து தோல்வி அடையக்கூடும் என்பது வந்து காத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
திமுக தமது பாரம்பரிய எதிரி என்றால் இபிஎஸ் ஓபிஎஸ்இன் அதிமுகவே தமது பிரதான எதிரி என்கிறார் அமமுகவின் முக்கிய பேச்சாளரான சி ஆர் சரஸ்வதி அவர்கள்.
ஊவத்தூரில் யார் காலில் விழுந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். திரு பன்னீர்செல்வத்தை பெரியகுளத்திலிருந்து 2000 யாரு சென்னைக்கு அழைத்து கொண்டு வந்து அம்மா அடுத்து அறிமுகப்படுத்தினாங்க டிடிவி தினகரன் என்பதும் உலகத்துக்கே தெரியும். இதையெல்லாம் மறந்து அவங்க துரோகம் செய்யும் போது நாங்கள் போராடி போராடி இந்த இரட்டைகளை மீட்பதற்காக போராடினோம். இந்த நிலைமையில்தான் இன்னைக்கு எங்களுக்கு வந்து உண்மையில நன்றி சொல்லணும் நீதிமன்றத்திற்கும் ஆண்டவனுக்கும் ஒரு காமன் சிம்பிள் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நீதி தொண்டர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைவார்கள். இதுதான் நடக்க போற உண்மையான நிகழ்ச்சி இதாக இருக்கும் இந்த தேர்தலுக்கு அப்புறம்.
ஆனால் அமமுக எனும் கட்சியின் தலைவி ஜெயலலிதா என்று அந்த கட்சி சொல்லி வருகிறது. அதிமுகவும் தமது தலைவி ஜெயலலிதாவை என்று சொல்லி வருகிறது. அப்படி என்றால் அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படி கொள்கையில் என்னதான் மாறுபாடு வேறுபாடு?
இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் நீங்க வந்து ஒப்பிடாதீங்க. எங்கள் அம்மா எதிர்த்த மோடியா லேடியான்னு கேட்ட மோடியோட காலடியில் இருப்பது ஓபிஎஸ் இபிஎஸ். அம்மா எதிர்த்த நீட்டை கொண்டு வந்து அனிதான்ற குழந்தை உட்பட சில குழந்தைகள் நம்ம இழந்தது இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அரசு. தூத்துக்குடியில் அப்பாவி மக்கள் அவங்க வந்து எங்க உயிரை காப்பாத்திக்கிறோம், விஷவாயு உள்ள காத்து எங்களுக்கு வேண்டாம், ஸ்டெர்லைட்ல மூணுன்னு சொன்னப்போ அந்த அப்பாவி மக்களை சுற்று கொண்டது ஓபிஎஸ் இபிஎஸ் அரசு. அம்மா எதிர்த்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இது எல்லாமே வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல மோடியுடன் அடிமையாக இருப்பது ஓபிஎஸ் இபிஎஸ் அரசு. எங்களுடைய தினப்பொருட்சியாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டியில சொன்னாங்க, அதாவது இரட்டை இலை வழக்குல யாருக்கு வந்து நாங்க பணம் பேரம் பேசணும்ங்கிறத இது வரைக்கும் தெரியல. ஆனால் 40 திகார் ஜெயில இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க தினப்பொருட்சியாளர் டிடிவி தினகரன் வீட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1500 ரெய்டு வந்தாங்க. அப்போ பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, இதெல்லாம் வந்து நடக்குது, நீங்க ஒருவேளை இதற்கெல்லாம் அடிபணிந்து பிஜேபியுடன் சுமூகமான உறவு வச்சுக்கீங்களா? எங்க டிடிவி தினகரன் சார் ஒரே வார்த்தை தான் சொன்னார், என்ன 20 ஜெயில போட்டாலும் 21 பாரதிய ஜனதாவை எதிர்த்துதான் அரசியல் செய்வேன், அம்மா வழியில் தான் நடப்பேன் என்று. அதற்காக நிச்சயமா இதையும் அதையும் ஒப்பிடவே முடியாது. எங்களுடைய கொள்கை அம்மாவுடைய கொள்கை. திமுக எப்பவுமே களத்துல எங்களுக்கு எதிர்கட்சிங்க. தலைவர் வந்து தொடங்கினதே அது எதிர்கட்சியாக தானே. களத்தில் எதிர்கட்சி என்பது திமுக, துரோக கட்சி என்பது ஓபிஎஸ் இபிஎஸும் பாரதிய ஜனதாவும், அவர்களுக்கு உறுதுணையா இருக்கிற பாரதிய ஜனதாவும். எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ்.
அடுத்த முக்கிய சிறு கட்சியாக இருப்பது கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம். ஜெயலலிதா எனும் ஆளுமையின் அஸ்தமனத்தை எடுத்து அரசியலுக்கு வந்தவர் கமல்ஹாசன். திரையுலகில் பிரபலம் என்பதே அவரின் உடனடியான பலம், மூலதனம். தொடர்ந்து லஞ்சம் ஊழல் எதிர்ப்பு என்று துவங்கி பல சமூக பிரச்சனைகளில் குரல் தந்து சில சமூக பிரச்சனைகளுக்காக போராடி தற்போது அரசியல் களம் கண்டுள்ளார் கமல்ஹாசன் அவர்கள். மக்கள் நீதி மையத்திற்கு ஏன் ஒரு வாக்காளர் வாக்களிக்க வேண்டும்? பதில் தருகிறார் மக்கள் நீதி மையத்தின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் அருணாசலம் அவர்கள்.
50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா நாங்க அமைத்து தருவோம், அதற்காக 500 திறன் மேம்பாட்டு நிலையங்களை அமைப்போம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம்.
தமிழ்நாட்டில் மட்டுமே போட்டியிடும் ஒரு பிராந்திய கட்சியான மக்கள் நீதி மையம் எப்படி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்ற கேள்வி பிறந்தால் அது எப்படி சாத்தியப்படும் என்று விளக்குகிறார் மக்கள் நீதி மையத்தின் எம் அருணாசலம் அவர்கள்.
நாடாளுமன்றத்தில் பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுக்கும் போது நம்மளுடைய குரல் அவர்களின் காதுகளில் ஓங்கி அறையப்படும் இல்லையா? அதாவது ஒருத்தர் குரல் எழுப்புறதுக்கும் ஒரு 40 MP குரல் எழுப்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சென்ற முறை தமிழகத்திலிருந்து 37 MP ஒரே கட்சியிலிருந்து வென்றதினால் அதிமுக பாராளுமன்றத்திலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடிஞ்சது. அதாவது 2வது பெரிய கட்சியா இருந்தது இந்தியாவிலேயே. அப்படி நமக்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாகும் போது நம்மளுடைய கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் எம்பிக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். அப்ப அவர்களுடைய கவனம் நம் மீது திரும்பும். நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு முதல் பிரையாரிட்டி கொடுக்கப்பட்டு அதை நிறைவேற்றப்படும்.
மக்கள் நீதி மையம் பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் என்று சிறரால் விமர்சனம் செய்யப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பிடிக்காதவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடும் என்பதால் திமுகவுக்கு அந்த வாக்குகள் செல்லக்கூடாது என்று களம் இறக்கிவிடப்பட்டுள்ளவர் கமல்ஹாசன் என்றும், எனவே பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் மக்கள் நீதி மையம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த விமர்சனத்திற்கு என்ன பதில்?
இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய வரும் சார். அதுல வந்து எவ்வளவு தூரம் உண்மை இருக்குங்கிறது பற்றி மட்டும்தான் நம்ம ஆராயணும். இப்போ பாரதிய ஜனதாவுடைய பி டீம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நாங்க வந்து கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலயும் பிரதமரையோ அவருடைய கொள்கைகளையோ அவர் சார்ந்த கட்சியின் நிலைப்பாடுகளையோ நாங்க விமர்சிக்கவே முடியாது, கரெக்டா? ஏன்னா அதுல ஏதோ ஒரு பின்னாடி எங்களுக்கான பின் அனுகூலம் இருக்கு அப்படிங்கறதுனால. ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் தன்னுடைய ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் எங்கள் தலைவர் வந்து அவங்க செஞ்ச எல்லா தப்பையும் பிரதமர் உட்பட நேரடியாகவே தாக்குதல் நடத்துறாரு. இது வந்து ஒரு முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து இதேதான் அந்த கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. அவரு வந்து காங்கிரஸ்ல வந்து ஏற்கனவே சீட்டு கேட்டாரு, ராகுல் காந்தியோட போய் பார்த்தாரு, அவரோட நெருக்கமா இருக்காரு, அவருடைய பிடி மாதிரி செயல்படுறதுனாலதான் எங்களை தாக்குறாரு. அவர் வந்து கட்சி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர். ஆனா ஒரு பிஜேபிங்கிறது இதன் பின்புறத்தில் இயங்குகிற கட்சி அப்படிங்கிறது வந்து உலகறிந்த விஷயம். சோ அப்படிங்கிற போது நிச்சயமா எண்ணெயும் தண்ணீரும் என்னைக்கு சேரவே முடியாது.
இது மக்கள் நீதி மையத்தின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் அருணாசலம் அவர்கள். மக்கள் நீதி மையம் எனும் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் என்று சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளையே கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் தன் பக்கம் இழுக்கலாம் என்கிறார் பேராசிரியர் கிருஷ்ணன் ஆனந்த் அவர்கள்.
அவர்கள் எவ்வளவுதான் வாக்குகளை வந்து யாருக்கு போக வேண்டிய வாக்குகளை அவர்கள் அங்க அந்த மாதிரி வந்து ஓட் ஸ்பிளிட் பண்ணுவாங்கிறதுக்கு மேலாக வந்து அந்த அமைப்புக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் என்பதே இன்றைக்கு வந்து சந்தேகத்திற்கு ஒரு சந்தேகக்குறியாகவே இருக்கின்றது. ஆகவே அவர்கள் பிஜேபி களமிறக்கியவர்களா இல்லை வேறு யாரேனும் களமிறக்கியவர்களா என்பதை விட வந்து கமலஹாசன் அதாவது ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு வாய்ப்பை அவர் வந்து கண்டிருந்தார். அந்த வாய்ப்பை அவரால் பயன்படுத்தவே முடியவில்லை என்பதுதான் உண்மை. அந்த ஃபேன் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வந்து தென்சென்னை இல்ல மயிலாப்பூர் போன்று இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மத்தியதர வர்க்கம். அந்த மத்தியதர வர்க்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வலுவான காலாட்படையாகவே மாறிவிட்டது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை. ஆகவே அவரை வந்து பாரதிய ஜனதா கட்சி களமிறக்கினார்களா இல்லை அவரே வந்து கடந்தடங்கி வந்து விட்டாரா என்பதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய கருத்து.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது நாளை தமிழகத்தில் நடைபெறும் இந்திய மக்களவை தேர்தல் குறித்த விவரணம். மூன்றாவது முக்கிய சிறுகட்சி நாம் தமிழர். இளைஞர்களையே பெரும்பாலும் குறிவைக்கும் நாம் தமிழர் கட்சி நிச்சயம் எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியாது என்றாலும் கூட அது இளம் வாக்காளர்களை அதிகமாக கவரக்கூடும் என்று குறிப்பிடுகிறார் பேராசிரியர் கிருஷ்ணன் ஆனந்த் அவர்கள். காரணம், அந்த கட்சி முன்வைக்கும் கவர்ச்சியான கொள்கைகள் என்கிறார் அவர்.
பிரச்சார இயக்கமாக தொடங்கி அதிலிருந்து ஒரு கட்சியாக உறுப்பிற்கு அரசியல், ஜனநாயக அரசியல்ல முக்கியமா என்னன்னு சொன்னா சில நீக்கு போக்குகளுக்கெல்லாம் வந்து தயாராக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்திலிருந்து மாறுபட்டு தமிழகம் பூராவும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு அத ஆட்கள் இருப்பாங்களே தவிர தேர்தல் அரசியலிலே ஓட்டுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
அப்படி என்ன முக்கியமான கவர்ச்சியான கொள்கைகள் என்று கேள்வி எழுப்பினால் பதில் தருகிறார் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாள் அவர்கள்.
நாங்க எல்லா உயிர்களுக்குமான அரசியல் பேசுறோம்னா குறிப்பாக மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நாங்க முன்வைக்கிறோம். குடிநீர், அதாவது நீர் மேலாண்மையை முன்வைக்கிறோம். சுகாதாரமான சுற்றுச்சூழல், எங்க பார்த்தாலும் குப்பை சாக்கடை தண்ணி அப்படின்னு இல்லாம சுகாதாரமான சுற்றுச்சூழல், தரமான இலவசமான சமமான கல்வி, தரமான இலவசமான சமமான மருத்துவம், வேலை வாய்ப்பு, இதை நாங்க முன்வைத்துதான் ஓட்டு கேட்கிறோம்.
ஆனால் ஏட்டு சுரைக்காய் கரைக்கு உதவாது என்பார்களே. உலகமயமாதல், சிறந்த பொருளாதாரம் என்று உலகமே எங்கோ சென்று கொண்டிருக்கும் போது கிராமம் விவசாயம் என்று கொள்கை பேசுகிறீர்களே, அது எப்படி நடைமுறை சாத்தியம் என்று கேட்டால்
நம்ம என்ன தாராள மயம், தனியார் மயம், உலக மயம் இதெல்லாம் பேசினாலும் சோறு வேணும் இல்லைங்களா? அதை செய்யணும்னா விவசாயி தேவை இல்லைங்களா? என்ன நம்ம பெரிய பெரிய தொழிற்சாலைகளை வச்சு வாழ்ந்தாலும் உலகம் முழுக்க வந்து ஒரு ஒரு புகை மண்டலம் மாதிரி காட்சி வச்சுன்னா எங்கிருந்து காற்றை வாங்கி சுவாசிக்கணும்? மரம் தேவை இல்லைங்களா? விவசாயி தேவை இல்லைங்களா? எதுவுமே பண்ணாம நம்ம என்ன மாத்திரை போட்டா இது பண்ண போறோம்? ஐயா, வளர்ச்சி அப்படின்றது மனிதனுடைய நலன் சார்ந்ததா இருக்கணும். மனிதனை அழிச்சிட்டு ஒரு சினிமா படத்துல கூட சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொன்று குவிச்சு பணங்களுக்கு மேலே அரசாட்சி செய்ய போறாங்க அப்படின்னு மக்களுக்கான அரசியல மட்டும் எல்லா கட்சிகளும் பேசும்போது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் நாங்க பேசுறோம். வளர்ச்சியல்னா நம்ம வளர்ந்து மனிதனே வாழ்ந்துட்டு போயிட்டா மற்ற உயிரினங்கள், இது வந்து ஒரு சுழற்சி முறையில தான் சார் மனிதனுடைய வாழ்வியலே அமைஞ்சிருக்கு.
இது காளியம்மாள் அவர்கள். நாம் தமிழர் கட்சியின் மீது முன்வைக்கப்படுகின்ற மிக கடுமையான விமர்சனம் அது ஃபாசிச போக்கில் நடந்து கொள்கிறது என்கின்றார்கள் விமர்சகர்கள். தமிழர் என்று மக்களை கூறுபடுகிறது, பாசிசம் என்ற தீவிர வலதுசாரி சிந்தனையை தமிழர் அடையாளத்தோடு இணைத்து முன்னெடுக்கிறது நாம் தமிழர் கட்சி என்கின்றார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படியான ஒரு பாசிச கொள்கை கொண்ட கட்சி அல்ல, அது தமிழ் மக்களுக்கான கட்சி என்கிறார் காளியம்மாள்.
முதல்ல இத்தனை பேர், இத்தனை கோடி உறுப்பினர்கள், தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் ஆள்வதற்கு ஏன் தமிழன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? முதல்ல ஒரு விஷயம், நாங்க வந்து மற்றவர்களை இங்கு வாழ சொல்கிறோம், ஆனால் ஆழ்வதுன்ற உரிமை தமிழர்கள் தான் இருக்கட்டும். ஒரு தமிழன் போய் இன்னைக்கு போய் வடநாட்டுல அவர் போய் ஆண்டிட முடியுங்களா? இன்னைக்கு இன்னைக்கு சூழல் அதை ஒத்துக்குமா? ஒரு கர்நாடகால போய் ஒரு தமிழன் போய் முதலமைச்சரா இருக்க வாய்ப்பு இருக்குதுங்களா? ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் யாரு வேணாலும் வந்து இருக்கலாம், ஆனா தமிழர்கள் மட்டும் நாங்கதான் இருப்போம் சொல்றதுக்கு கூட உரிமை இல்லாத நிலை ஆயிருச்சுங்க. இதெல்லாம் பாசிசம் இல்லைங்க. எங்களோட வீட்டுல நாங்க இருக்கணும்னு நினைக்கிறது தப்புங்களா? யாரு வேணாலும் விருந்தாலியா வந்துட்டு போலாம், ஆனா வீட்டுக்கு சொந்தம் நானா தானே இருக்க முடியும்?
நாளை நடைபெறப்போகும் தேர்தலில் இந்த மூன்று சிறு கட்சிகளின் வெற்றி தோல்வி ஒன்றும் தமிழக அரசியலை அப்படியே புரட்டி போட போவதில்லை. ஆனால் இந்த கட்சிகளினால் அதிமுக அணி தோல்வி கண்டாலோ அல்லது திமுக அணி அமோக வெற்றி பெற்றாலோ அடுத்து தமிழக அரசு தப்புமா என்பதே முக்கிய கேள்வி என்கிறார் பேராசிரியர் கிருஷ்ணன் ஆனந்த் அவர்கள்.
இதற்கு எல்லாத்துக்கும் மேலாக வந்து அதிமுக என்ற கட்சி நீடிக்குமா? அப்படி நீடிப்பது என்றால் அது அரசாங்கத்திலே வந்து அந்த இந்த அரசாங்கம் நீடிக்குமா என்பதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகள். ஆகவே அமமுகவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு என்னவென்றால் அதிமுகவை இந்த தேர்தலிலே பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அது உருப்பெறும். அந்த பலவீனம் அடைந்த அதிமுக என்பது தமிழக அரசியலிலே எதிர்காலத்திலே எவ்வளவு நாட்கள் நீண்டு நிற்கும் என்பதுதான் வந்து கேள்விக்குறி.
நாளைய தேர்தல் இருபெரும் அணிகளின் வெற்றி தோல்வியை மட்டுமல்ல மூன்று சிறு கட்சிகளின் தாக்கத்தை வெளிப்படுத்தும் தேர்தலாகவும் அமையப் போகிறது.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.